ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். அப்போ இங்கே இந்த இடத்துல சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த தூங்கும்போது இறைவனோட நம்ம போய் ஒடுங்குறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம போய் நம்மளை மறந்துட்டு ஒடுங்கக்கூடாது. அப்போ விழிப்பு நிலையில் தூங்காமல் தூங்குகின்ற அந்த விழிப்பு நிலை அனுபவம் நமக்கு எங்கே உருவாகும்னா, புத்தி விழித்து கொள்ளும் போது விழிப்பு நிலை உருவாகும். அதாவது தூக்கத்தில் வந்து மனசு இல்லாமல் போயிடும், ஆனால் விழிப்பு நிலையில் இதே மனசை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது புத்தியாக பிரகாசிக்க தொடங்கும். அப்போ புத்தியாக பிரகாசிக்க தொடங்கும் போது அது இறை அறிவாக மாறிடும், அங்கே இறைவன் பிரகாசிப்பான். அப்போ இங்கே தூக்கம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க, அது இறைவனோட போய் நம்ம ஒடுங்குகின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவம். ஆனால் அந்த அனுபவம் நமக்கு ஏன் நிகழ மாட்டேங்குதுன்னா, அங்கே மனசு இல்லாததுனால. அப்போ உங்களுக்கு அந்த அனுபவம் நிகழ்த்த வேண்டும் என்றால், இறைவனோடு நான் இரண்டரை கலந்திருக்கின்ற நிலையை நான் அனுபவம் ஆக்க வேண்டும் என்றால், தூங்காமல் அந்த விழிப்பு நிலையில் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ நான் உண்மையாக தூங்கக்கூடாது. அப்போ நான் எழுந்துகிட்டு இருக்கும்போது இறைவனை தெரிஞ்சுக்கணும். அப்போ எழுந்துகிட்டு இருக்கும்போது எப்படிங்க நான் இறைவனை தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த விழிப்பு நிலையில் இந்த பாடத்தை படிக்கணும், இந்த அத்தியாத்ம ஞானத்தை படிக்கணும். இறைவன் யார், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஒரு தெளிவு இந்த பாடத்திட்டத்தில் நமக்கு வந்துடணும். வந்த பிறகு மனசு புரிஞ்சு லிஃப்ட் ஆகும். ஓ, இப்படி தான் சொல்ல வருதா சாஸ்திரம், நான் இவ்வளோ நாள் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன், நான் அகம் பிரம்மாஸ்மி உடனே நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், என்னடா முட்டாள்தனமா அகம் பிரம்மாஸ்மிங்கிறானுங்க, இவன் கடவுள் ஆயிடுவானா, எங்கடா நீ தானே கடவுளை உலகத்தை படைச்சு காட்டு அப்படின்னு விதண்டாவாதமா குதர்க்கமா பேசுறவங்களை நம்ம பாக்குறோம். ஆனா அவன் அகம் பிரம்மாஸ்மிங்கிறத வந்து மனித உடல்லையும் சொல்லவே இல்லையா. அவன் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றவன், நான் கடவுள் அப்படின்னு சொல்றவன், நான் இந்த உடம்பு தான் கடவுள் அப்படின்னு சொன்னானா? இல்லையே, இவன் தவறா புரிஞ்சுக்கிட்டான். அந்த உடம்பு தான் கடவுள்னு அவன் நினைச்சிட்டு, கடவுள் தானே எங்க நீ ஒரு பூமியை உண்டாக்கு பாக்கலாம், கடவுள் தானே இந்த உலகத்தை படைச்சிருக்காரு, நீ கடவுள்னு சொல்றியல்ல, நீ வேண்டாம் இந்த உலகத்தை படைக்க வேண்டாம், இப்போ எனக்கு ஒரு 10,000 ரூபா பணம் வேணும், 10,000 ரூபா படைச்சு காட்டு அப்படின்னு எல்லாம் ஒரு குதர்க்கமா விதண்டாவாதமா பேசுற மனிதர்கள் நம்ம பார்க்குறோம். ஆனா அகம் பிரம்மாஸ்மிங்கிறத ஞானிகளை பொறுத்த வரைக்கும் உடல் மேல் அபிமானத்திலையோ மனதின் மேல் அபிமானத்திலையோ சொல்றது கிடையாது. அவங்க உணர்வின் அடிப்படையில் தன்னை பிரம்மம் என்பதனால அந்த உணர்வாக மாறுறவர்களுக்கு உலகமே இல்லை. அப்புறம் அவங்க எதை படைக்கிறதுக்கு அவசியமே இல்லையே, அங்கே படைப்பே இல்லை. அதுதான் ஞானிகளுடைய உயர் பரிமாண நிலை. அந்த நிலையில அவங்க தன்னை பிரம்மம் என்று சொல்கிறார்கள். அது இவனுக்கு புரியாததுனால, இவன் சராசரி மனிதனா இருந்துகிட்டு இருக்கிறதுனால இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், இவனை மாதிரியே அவரை பார்க்கறான். ஞானியையும் இவரை மாதிரியே பார்த்துக்கிட்டு இவனுடைய மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி அவரை கீழ்த்தரமா இறக்கிக்கிட்டான். கீழ்த்தரமா இறக்கிக்கிட்டு எங்க நீ படைச்சு காட்டு, நீ செஞ்சு காட்டுன்னு அவர்கிட்ட சவால் விட்டுட்டு இருந்தா, அதற்கு அவங்க பதில் சொல்ல வேண்டியது இல்லை, அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுக்க வேண்டியதும் இல்லை. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தர் இல்லை, இருந்தால் தானே அவனுக்கு பதில் பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும், அவங்க கிட்ட போய் கமெண்ட்ஸ் பண்ணணும், இதெல்லாம் அவசியமே இல்லை. காரணம் என்ன, அந்த ஞானத்தின் உச்சம் அவங்கள வந்து இந்த உலகத்தில் விவகாரத்து பண்ணுறதுக்கு தூண்டாது, தூண்ட விடாது. அதுதான் ஞானிகளுடைய மனோபாவம். அப்போ அதை இங்கே சாஸ்திரம் சுட்டி காட்டி, அந்த தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது என்பது தன் உயர்பரிமான அறிவை உணர்ந்து கொண்டது என்று சொல்ல வருது. அந்த நிலையில் இங்கே நானும் இறைவனும் ஒன்று என உணர்ந்தால் அவன் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்டவன் மட்டும்தான் எப்பொழுதுமே விழிப்பில் இருப்பான். அவன் தூங்க மாட்டானா, தூங்குவான், தூங்கும்போதும் அவன் நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வில் அவன் இருப்பான், அது அவனுக்கு தெரியும். ஏன்னா இங்கே இறைவன் எப்படி இருக்கிறான்ங்கிறது இங்கே சொல்றது பாருங்க. இப்போ நம்ம வந்து தூக்கத்தில் தான் எழுந்திருக்கும் போது அறகுறையாக நம்ம இப்படியெல்லாம் கண்டதை வளருவோம், தூக்க மப்புல பேசுகிறான்னு சொல்கிறோம்ல, தூக்க மப்புல என்னங்க, நான் ஒன்று கேட்டால் இவன் ஒன்று பதில் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் தூக்கத்தில் நமக்கு சரியான விழிப்பு நிலைக்கு நம்ம வரல, அறகுறை விழிப்பில் இருக்கிறோம். அப்போ அதனால் நம்ம மப்புல வந்து ஏதோ வளரிட்டு படுத்துருவோம். மறுநாள் காலையில் வீட்டில் இருக்கிறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஏங்க நான் உங்களை எழுப்பி அந்த சாவி எங்கே வச்சேன்னு கேட்டால் நீங்கள் நம்ம வளரிட்டு இருந்தீங்க, அப்புறம் கனவுல எழுந்து என்னமோ கத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்லாம் நம்ம வீட்டில் கமெண்ட்ஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ அங்கே என்ன காரணம், அரைகுறை தூக்கத்தில் நம்ம விழிப்பு நிலைக்கு வந்தாலும் இந்த விழிப்பு நிலை உலகத்தையும் அனுபவமாக்க மாட்டோம், தூக்கத்திலையும் நம்மளை யாரும் தெரிஞ்சுக்க மாட்டோம். அப்போ அங்கே என்ன மனமயக்கம், மனசு வந்து முழுமையாக விடுதலையும் ஆகலை, அந்த இடத்துலேருந்து வெளிப்படவும் இல்லை, அதே சமயம் உலகத்தை விவகாரத்துக்கு வரமாட்டேங்குது, இப்படி ரெண்டும் கட்டான நிலை அது மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல மனம் வந்து புத்தியாக மாறல, புத்தியாக பிரகாசிச்சுட்டா தான் அதுக்கு விடை கொடுக்க முடியும் அவனால். மனம் மனமாக மட்டும் இருந்தால் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ தூக்கத்தில் ஒருத்தனை எழுப்பி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, அவன் ஏன் தடுமாறுறான், ஏன் பதறான், அல்லது ஏன் வளர்றான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் மனம்ங்கிற அந்த மட்டமான நிலையில் இருக்கிறான், புத்திங்கிற நிலைக்கு அவன் விழிச்சிக்க முடியாமல் இருக்கிறான். அப்போ அடுத்த பரிமாணமாகிய புத்தி நிலைக்கு அவன் வந்தால்தான் அவன் வந்து, ஓ எதுக்கு என்ன கேட்டிங்கல்ல, என்ன சாவி எங்கே வச்சேன்னு கேட்டிங்களா, இருங்க அப்படின்னு யோசனை பண்ணி, ஆ பாருங்க அந்த அலமாரியில் வச்சிருக்கேன் அப்படின்னு அப்போ சொல்ல முடியும். அப்ப புத்தி வந்து வேலை செஞ்சாதான் அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். புத்தி வந்து வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க, மைண்ட் லெவல்ல இருக்கும், ஆனா அது கேள்வி கேட்கலாம், பதில் சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலை இருக்கு இல்லையா. அதை வந்து நீங்கள் எப்போ சரி பண்ணிக்க முடியும்? விழிப்பு நிலையில தான் இதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும். விழிப்பு நிலையில் நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த பரிமாணத்தை வந்து நம்முடைய சித்தர் பெருமக்கள், நம்முடைய ரிஷிகள், ஞானிகள் எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் அப்படிங்கிற ஐந்து நிலைகளில் நமக்கு உணர்த்துறாங்க. இப்போ மனசாக இருந்தால் அது ஒரு கீழ்நிலை பரிமாணம், அதில் எண்ணங்களுடைய எழுச்சி இருக்கும் மனசில். அதுவே நீங்கள் அடுத்த நிலை பரிமாணத்தில் புத்தியாக மாற்றிக்கிட்டீங்கன்னா, அந்த எண்ணங்களுடைய எழுச்சியில் ஒரு தெளிவு இருக்கும், பகுத்தறியும், இது சரி இது தவறு, இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பகுத்தறியும் போது நீங்கள் புத்திசாலித்தனமாக மாறுறீங்க, புத்திசாலியாக மாறுறீங்க. அப்போ மனம் வந்து தன்னுடைய அடுத்த உயர் பரிமாண நிலையில புத்திங்கிற தகுதிக்கு உயரும். மனம், புத்திக்கு அப்புறம் சித்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா. சித்தம்னா என்னன்னா, அப்படி பகுத்து பிரியுதல்ல, இது பேனா இது பென்சில் அப்படின்னு பகுத்து பிரித்து பார்த்து அதை தனக்குள்ள ஒரு பதிவாக வச்சுக்குது பாருங்க, அதுக்கு பேர் சித்தம். அப்போ அந்த நிலையில நம்ம மாற்றி சொல்லவே மாட்டோம். என்னைக்கு பேனா காட்டினாலும் பேனாவை கரெக்டாக இது பேனான்னு சொல்லுவோம். எத்தனை வருஷம் கழிச்சு பென்சிலை காட்டினாலும் இது பென்சில்னு கரெக்டாக சொல்லுவோம். எப்படி சொல்ல முடிஞ்சது? மனம் வந்து உயர் பரிமாண அறிவு நிலையில, புத்தி நிலையில் அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கரெக்டாக உள் வாங்கிக்கிட்டு அதை பதிவு பண்ணி வச்சுக்கிற சித்தம்ங்கிற நிலையில அது என்றைக்கு கேட்டாலும் கரெக்டாக எடுத்து கொடுக்கும். 5 வருஷம் கழிச்சு கேட்டாலும் எடுத்து கொடுக்கும், 50 வருஷம் கழிச்சு கேட்டாலும் எடுத்து கொடுக்கும். அப்போ அந்த சித்தம்ங்கிற நிலையில நீங்கள் கற்றுக்கிற வித்தைகளும் அப்படிதான். நீங்கள் வந்து ஒரு ஸ்விம்மிங் பண்ண கற்றுக்குறீங்க, நீச்சல் கற்றுக்குறீங்கன்னா, நீங்கள் 5 வயசுல நீச்சல் கற்றுக்குங்க, 50 வருஷமா நீச்சல் அடிக்கவே போல, திடீர்னு ஒரு நாள் உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களை கிணத்துல தள்ளி விட்டுறான், 50 வருஷம் கழிச்சு நீங்கள் நீச்சல் அடிச்சு வெளியே வந்துடுவீங்க. அப்போ 50 வருஷம் கழிச்சு உங்களுக்கு தண்ணியில் தள்ளுறான், அப்போ எப்படி உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சுது? அந்த சித்தத்தில் பதிவாயிடுச்சு, நீச்சல் கலை வந்து உங்களுக்கு சித்தத்தில் பதிவாயிட்டா அது அழிக்க முடியாது. கார் ஓட்டுறது அப்படி தான். நீங்கள் ஒரு 10 வயசு பையனாக இருக்கும்போது அப்பா கிட்ட அடம் பண்ணி கார் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க, அப்புறம் கார் ஓட்ட சான்ஸே கிடைக்கல, அப்புறம் ஒரு 50 வயசுல கார் ஒன்று வாங்குறீங்க, ஓட்டி பார்த்தீங்கன்னா ஓடும் காரு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடும். ஏன்னா அது ஆல்ரெடி பதிவாயிருக்கும் சித்தத்தில், அது எப்படி ஓட்டணும் எப்படி செய்யணுங்கிற பதிவு இருக்கும். அந்த பதிவுகள் எல்லாமே சித்தம். அப்போ இது எப்படி நடக்குது? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒவ்வொரு பகுதியாக நம்ம மனம் பரிணாமம் அடைகிற அந்த வாய்ப்பு, மனம், புத்தி, சித்தம்ட்டு பதிவாகி அகங்காரம்னு ஒரு நிலையில் வருதில்லை. அந்த அகங்காரம்ங்கிறது என்னன்னா, அந்த விஷயத்தில் அப்டேட் ஆகி வரும்போது அது தான் என்று உணருது. அந்த இடத்துல வருகின்ற அகங்காரம் வந்து நான்னு மாறுது இல்லையா. அகம்னா நான் அர்த்தம், சான்ஸ்கிரிட் வேர்டில் அகம் என்றால் நான். அப்போ அந்த நானுங்கிற ஒரு இடத்துல பண்ணுற தவறு தானுங்க நம்ம இறைவனை தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடுது. இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மனம், புத்தி, சித்தம்ங்கிற பரிணாம வளர்ச்சியில படிப்படியா உயர்ந்து வந்து அந்த அகம், அகங்காரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நான்னு வர்ற ஒரு விஷயம் என்னவா மாறிடுதுன்னா, இந்த உடலும் மனசும் நான்னு மாறிடுதுங்க. அதனால வந்த ப்ராப்ளம், இந்த உடம்பு தான் நான், இந்த மனசு தான் நான் தப்பா உள்ள பதிவு பண்ணிக்கிற பிரச்சனை கடவுளை தெரியாம போயிடுச்சு, இந்த படைப்புக்கு காரணம் யாருன்னு தெரியாம போயிடுச்சு, இந்த அழியக்கூடிய அற்ப உடலை போய் நான் அபிமானம் பண்ணி அந்த அகங்காரம் அப்படி நின்றுடுது. அந்த இடத்துல தான் எல்லாரும் மாட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இந்த அகங்காரத்தை விடுவிப்பதற்கு, நானுங்கிற புரிதல் தவறாக இருக்குப்பா, இந்த மனசு இறைத்தன்மையில் பிரகாசிக்குது, ப்ரொஜெக்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த ஓடுற படமெல்லாம் உண்மையில் உண்மையில் ஓடிக்கிட்டு இல்லை, ப்ரொஜெக்டர்னால ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ப்ரொஜெக்டர் இருக்கிறதுனால, அந்த ப்ரொஜெக்டர்லேருந்து ஒரு பீம் லைட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இங்கே வந்து விதவிதமான சீன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த சீன் ஓடுவதற்கு நீ ஒரு கருவிதானே தவிர உண்மையில சீன் உங்ககிட்ட இல்லை, சீன் எல்லாம் ப்ரொஜெக்டர்ல இருக்கு அப்படின்னு புரியறதுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு தேவைப்படுது. அந்த திரைக்கு ஒரு அறிவு தேவைப்படுதுங்க, அந்த வெள்ளை திரைக்கு ஒரு அறிவு தேவைப்படுது. இப்போ உண்மையான வெள்ளை திரையில அந்த அறிவு இல்லை இல்லை. இப்போ உண்மையிலே சினிமா தியேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை திரை வந்து என் மேல படம் ஓடுதுன்னு தெரிஞ்சுக்குமா? தெரிஞ்சிக்காது. காரணம் என்ன? அது ஒரு ஜடப்பொருள். ஆனா இங்க மனிதனா இருக்கிற நம்முடைய மனசுங்கிற வெள்ளை திரையில இங்க படம் ஓடுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேரு உள்ளம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். இவ்வளவுதான். கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு. அப்ப அதற்கு இந்த புலன்கள் பயன்படுது. இறைவனை வெளிப்படுத்தி காட்டுவதற்கான ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்கான புலன்கள் இந்த உடல்ல இருந்து கொண்டு இந்த மாதிரி சாஸ்திரங்களை சிரவணம் பண்ணுவதனாலே, காதுகளினால் கேட்பதினாலே ஒரு புரிதலுக்கு வருது. அப்போ அதுக்கு புலன் தேவைப்படுது. புலன் இல்லைன்னா இங்கே இந்த மாதிரி சாஸ்திரங்கள் உங்களுக்குள்ளே போகாது. காது இருந்து பிரயோஜனம் இல்லை, காதுகளினால கண்ட விஷயங்களை கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இது மாதிரி சாஸ்திர ஞானத்தை காதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அந்த காலா மணி விளக்கு என்ன பண்ணுது? உங்களை பிரகாசிக்க வைக்கும். அந்த விளக்கு தான் இங்கே விளக்குன்னு ஏன் சொல்கிறாரு திருமலர், அதை விளக்குங்கிறாரு. காலா மணி விளக்கே அது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய விளக்குப்பா. அந்த புலன்களெல்லாம் உனக்கு சும்மா கிடையாது.
அது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெளிச்சத்தை உனக்கு கொடுக்கும், ஒரு அறிவை கொடுக்கும். வெளிச்சம்னா என்ன? ஒரு அறிவை கொடுக்கும். அந்த அறிவின் மூலமா நீ உன்னை அறிந்து கொள். அப்போ நீ அறிந்து கொண்டால் ஜீவன் சிவலிங்கம், அப்போ நானே இறைவன் என்று நமக்கு புரிய வரும். அப்படிப்பட்ட ஒரு உயர்பரிமான அறிவை காட்டி கொடுக்கின்ற வைபவம் தான் இங்க சாஸ்திரங்கள் எல்லாம். அப்ப இந்த சாஸ்திரங்களை நம்ம இப்படி உள்வாங்கிறதுக்கு நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த புலன்கள். அப்ப இந்த புலன்களும் இந்த மனித உடலும் ஒரு மகோன்னதம் வாய்ந்தது, அரிதான உடல் இது. இதை பயன்படுத்தி அந்த அரிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளும் போது இங்கு நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை என்ற அந்த உயர்பரிமான நிலையை எட்டுவதற்கான வழிமுறைகளை சாஸ்திரம் இப்படி வகுத்து வச்சிருக்கு. அதை வந்து எப்படி தூக்கிட்டு வருதுன்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் என்று தமிழ்ல சொல்லிடுது. உள்ளம்ங்கிற ஒரு வார்த்தையே போட்டுடுது தமிழ்ல. ஆனா அதை ஆங்கிலத்துல சொன்னீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம், அறிவுன்னு எடுத்துக்கலாம். மனசு வந்து அறிவு நிலைக்கு வந்துடுதுங்க, அதாவது கான்சியஸ்னஸ், உணர்வு, பேருணர்வு, அறிவு அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல கான்சியஸ்னஸ் சொல்லுது. அப்போ மைண்ட் வந்து கான்சியஸ்னஸா மாறிடுது. அப்போ அந்த நிலை வந்து பேருணர்வு நிலை, பேரறிவு நிலை. அங்கதான் இறைவன் பிரகாசிக்கிறது புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க மைண்ட்ல இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியாது, புத்திசாலித்தனத்தையும் நான் அபிமானிக்கிறதுனால புரிஞ்சிக்க முடியாது, சித்தத்துல சேகரித்து வைத்திருக்கின்ற விசய சுகங்கள்னால புரிந்து கொள்ள முடியாது, அகங்காரத்தை நான் என்று ஒடுக்கி கொள்ளும் போது புரிந்து கொள்ள முடியாது. நானுன்னா அந்த ஈகோ, அதாவது இந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட் வர்ற ஈகோவை நானு நின்று போயிடுது. அப்ப இதையெல்லாம் கடந்து நம்ம அந்த உள்ளம்ங்கிற தன்மைக்குள்ள போகும்போது, அந்த உயர்பரிமான அறிவு நம்ம இடத்துல பிரகாசிக்கும் போது, இங்கு நானே இறைவன் என்று சொல்றோம் இல்லையா, இதுக்கு பேர் தாங்க விழிப்புணர்வு. இப்ப விழிப்புணர்வுங்கிறதுக்காக நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்தேன். விழிப்புணர்வுன்னா அந்த உள்ளம்ங்கிற நிலையில வந்து நீங்க விழிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வை தான் வள்ளலார் சொல்றார், விழித்துக்கொள் விழித்துக்கொள் விழித்திரு அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க நாம இதை புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க இந்த பாடத்திட்டத்துல இங்க என்ன மகான்கள் சொல்ல வர்றாங்கன்னா, மனிதன் 24 மணி நேரமும் தன் புத்தியை தன் கட்டுப்பாட்டில் வைக்க இயலாத நிலையில் தான் இறைவன் அவனை படைத்துள்ளான். ஆக இவனுக்கு உள்ள மனம், புத்தி, மற்றபடி இந்த சித்தம், அந்த பிரித்து அறிகின்ற காரண அறிவு எல்லாமே இறைவனை சேர்ந்து இருப்பதனால, அதை அறியாத மனிதன் நான் கண்டறிந்தேன், நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் என்று கர்வத்துடன் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கின்றான். உண்மையில் இவனை இதை செய்ய வைத்து இவனை இவ்வாறு வாழ வைப்பது இறைவனே என்பதை இங்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த உயர்பரிமான அறிவு நிலையை சுட்டி காட்டுவதாக இந்த இடத்துல இந்த மந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க தூக்கத்துல என்ன நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஆனந்தம் நிறைந்தவனாகிய இறைவன் இந்த உடலுக்குள்ள ஒரு தகர ஆகாசமாக, சிறிய ஆகாசமாக இருந்து கொண்டிருக்கிறான் இல்லையா. அப்ப அந்த மேலான ஒளி பொருளாகிய இறைவனை யார் ஒருவன் இவ்வாறு விவேகத்தினால விசாரித்து விடை கண்டு தன்னுள் உணர்ந்து கொள்கிறானோ, நான் தேடும் பொருள் எனக்குள்ளேயே இருக்கு, நான் எங்கேயோ வெளியே போய் கோயில் கோயிலா சுத்தினேன், இந்த கோயில் போனா சிவனை பார்க்கலாமா, அந்த கோயில போனா சிவனை பார்க்கலாமான்னு கோயில் கோயிலா சுத்தினேன், ஆனா விதவிதமான சிவலிங்கங்களை பார்த்தேன், ஆனா சிவனை பார்க்க முடியல, சிவ அனுபவம் உண்டாகவே இல்லை. எப்போ சிவன் அனுபவம் ஆவான்? அந்த ஜீவன் சிவலிங்கம் என்று தெரியும் போது அனுபவம் ஆவான். இறைவன் உண்மையிலேயே எப்படி இருக்கிறான்? ஜீவனா இருக்கிறான், நமக்குள்ள தகர ஆகாசமா இருக்கிறான். அப்ப தகர ஆகாசமாக, சிறிய ஆகாசமாக, உயிராக, உணர்வாக இருக்கின்ற இறைவன் தான் சிவம். அதுதான் நம்ம உடம்புக்குள்ள ஜீவனா இருக்குது. அப்ப அந்த ஜீவன் தான் சிவலிங்கம் என்று ஒருவன் புரிந்து கொண்டு விட்டா அவனுக்கு இறைவன் அனுபவம் உண்டாகிவிடும். அந்த இறைவனே நான் தான் என்று உணர்ந்து கொள்வான். அப்ப இறைவன் வேறு இல்லை, நான் வேறு இல்லை அப்படிங்கிற அந்த இருமைகளற்ற ஒருமைத்தன்மைக்குள்ள அவன் வந்து விடுவான். அப்ப அப்படி அவன் வருவதற்கான ஒரு உபாதி தான் இந்த உடம்பு, இந்த கருவி. இந்த உடம்பும் மனசும் இறைவனே தன்னை அனுபவமாக்கி பார்க்கின்ற ஒரு வைபவத்துல கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு நான் கடந்த பாடத்துல சொன்னேன் இல்லையா. அப்ப அந்த வைபவம் தான் இந்த உடம்பு மனசுங்கிறத நம்ம இது மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வந்து விசாரித்து விவேகத்தினால விழித்து கொள்ளும் போது நமக்கு இது பயன்பாட்டுக்கு வந்துருது. அப்ப நாம் அதை அனுபவத்தில் நம்மை நாம் யார் என்று உணர்கின்ற அந்த தன்னுடைய சொந்த இயல்பிலே நாம் நிலை பெற முடியும். அப்போ ஆனந்தம் நிறைந்தவனாகிய இறைவனாகிய அந்த தகர ஆகாசமாகிய ஜீவாத்மா என்று சொல்லப்படுகின்ற அந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற மேலான ஒளி பொருளாகிய இறைவனை அடைந்து சொந்த இயல்பில் நிலை பெறுகின்றான். அந்த ஒளி பொருளே இறைவன். ஒளி பொருளாகிய அந்த இறைவன் மரணமற்றவர், பயமற்றவர், அவரே சத்தியம் என்று அழைக்கப்படுவதாக இந்த 4வது மந்திரம், 8வது அத்தியாயத்தினுடைய 4வது மந்திரம் இதை நமக்கு உபதேசிக்குது. அப்ப உலகத்தின் அம்சமான இந்த உடம்பு, மனம், இறைவனின் அம்சமான ஆன்மா ஆகிய இரண்டின் சேர்க்கை தான் இங்கு மனிதன். அவன் பிறவிகள் தோறும் தொடர்ந்து வருகின்ற அறியாமைகள் காரணமாக அவன் தன்னை உடம்பு மன சேர்க்கையுடன் ஒன்றுபடுத்தி குழப்பிக் கொள்கிறான். அவனது துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அவனால் தொடர்கின்ற பிறவிகளுக்கும் காரணம் இந்த குழப்பம், இந்த அறியாமைதான் என்று இந்த சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப அவனது துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தொடர்கின்ற பிறவிகளுக்கும் காரணம் இதுதான் என்று தெரிந்தால், இதிலிருந்து விடுபட்டு தன்னை ஜீவாத்மாவாக பாவித்து கொண்டிருக்கின்ற அந்த அறியாமை நிலையிலிருந்து விடுபட்டு தன்னை அந்த தூய அறிவாகிய இறைவன் தான், அந்த ஜீவன் தான் எல்லாமாக இருக்கிறது, அது சிவமாக இருக்கிறது, அதுவே சிவம் என்று தன்னை உணர்ந்த மறு வினாடி இவன் தன் தனித்துவத்தை இழந்து விடுகின்றான், தன் தனித்துவ அடையாளங்களை இழந்து விடுகின்றான். இதுதான் ஆன்மீக வாழ்வின் முதல் படி, இதுதான் ஆன்மீக வாழ்வின் முதல் படி, இதுதான் உண்மையான சரணாகதி. இங்க சரணாகதி அப்படிங்கிறது எப்படி நடக்கணும் அப்படின்னா, தன்னுள்ள இருக்கின்ற உயிரை, உணர்வை, ஜீவன் சிவம் என்பதை புரிந்து கொண்டா, இங்க என் செயலாவது ஒன்றும் இல்லை இறைவா, எல்லாம் நீ உள்ளிருந்து இயக்கிட்டு இருக்கிற, உயிராய் உணர்வாய் இருந்து இந்த உடம்பையும் மனசையும் வச்சு நீ உன்னுடைய வைபவத்தினால, உன்னுடைய மகிமையினால இந்த இயக்கம் இருக்குது. அப்ப இந்த இயக்கத்துக்கு நீ தான் கர்த்தா, நீ தான் போக்தா, இங்க நான் என்ன செய்யற, நான் என்ன அனுபவிக்கிற, எல்லாம் நீ அனுபவிக்கிறேன்ட்டு தன்னை ஒட்டுமொத்தமாக ஒருவன் இழந்து விட்டா, அவன் இல்ல, அப்போ நானுங்கிற அந்த ஈகோ இல்ல பாத்தீங்களா, அந்த நானுங்கிற ஈகோ அங்க டெஸ்ட்ராய் ஆகும் போது அங்கு உள்ளம் என்ற நிலையில இறைத்தன்மை வந்துடும், அங்கு இறைவனாகி விடுறான், அவனும் இறைவனும் வேறு வேறு இல்லை. அப்ப இந்த நிலை தான் எங்க ஆன்மீகத்தினுடைய முதல் படி. அப்ப தன்னை ஆன்மாவாக காண்கின்ற மனிதன் உலகின் துன்பங்களிலிருந்து விடுபடுகின்றான். அப்போ இந்த இயல்பு தூக்கத்தில் நடைபெறுகிறது. ஆனால் மனிதன் உலகின் அம்சமாகிய உடம்பு மனச்சேர்க்கையிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைந்து சொந்த இயல்பாகிய ஆன்மாவில் நிலை பெறுகின்றான். அப்ப நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து இது புரியாது. காரணம் என்ன, அவன் மைண்டில் அப்டேட் ஆகவே இல்லை, அவன் சராசரி மனிதனாகவே வாழ்ந்துட்டு உடம்பு விட்டுட்டு போயிட்டான். ஆனால் மைண்டில் யார் அவர்தான் அப்டேட் ஆகிறானோ அவனுக்கு இதெல்லாம் புரிய வந்து அவன் என்ன பண்ணுறான், நான் இந்த மனம் அல்ல, நான் அந்த தூய உணர்வு, ஆன்மா, அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவன் அந்த இறை அனுபூதி பெற்ற மகான்களுக்கு நிகராக ஆகிவிடுகின்றான், தெய்வீக நிலையை அடைந்து விடுகின்றான் என்று இங்கே சாஸ்திரம் சொல்லுது. அப்புறம் அடுத்த மந்திரம் எப்படின்னா, சத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பேசுது. இறைவனை வந்து ஏன் சத்தியம் என்று சொல்கிறோம், அதாவது வேதத்தினுடைய மகா வாக்கியம் என்ன சொல்லுது, பிரம்மம் சத்தியம்னு சொல்லுதா இல்லையா? வேதத்தினுடைய மகா வாக்கியம் வந்து பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படிங்கிற ஒரு விசேஷ வார்த்தை இருக்கு, அதுக்கு பேர் மகா வாக்கியம், அது உபனிஷத்துல வர்ற வாக்கியம். அப்ப இங்க இறைவன் ஏன் சத்தியம் என்று சொல்கிறோம் அப்படின்னா, இறைவன் ஏன் சத்தியம் என்று அழைக்கப்படுகிறார் என்பதை உபனிஷதம் அந்த சொற்பொருளை விளக்குவதன் மூலம் இங்கு தெரியப்படுத்துகிறது என்று இந்த இடத்துல ஒரு மந்திரம் வருது. அதாவது உபனிஷத்தினுடைய 8வது அத்தியாயத்துல 5வது மந்திரம் அதுதான். அது என்ன சொல்லுது அப்படின்னா, சான்ஸ்கிரிட்ல படிக்கல, நான் தமிழ்லேயே சொல்றேன். சத்தியம் என்ற சொல் ச தி யா இம் அப்படின்னு ஒரு பல எழுத்துக்களினுடைய சேர்க்கை. அதை வந்து இப்படி நம்ம மூன்றா பிரிச்சோம்னா, ச தி எம் அப்படின்னா சத்தியம் அப்படிங்கிறத ச தி எம் அப்படின்னு மூணா பிரிச்சுக்கலாம். இதில் ச அப்படின்னா அழிவற்றவனை குறிக்கிறது, தீன்னா அழிகின்ற பொருளை குறிக்கிறது, எம் என்றால் இரண்டையும் கட்டுப்படுத்துகின்ற இறைவனை குறிக்கிறது அப்படின்னு இந்த மூன்று வார்த்தைகளும் பிரிச்சு போட்டு இங்க ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. அப்ப இங்க சாவையும் தீயையும் எது கட்டுப்படுத்துது, எம் என்ற ஒரு வார்த்தை கட்டுப்படுத்துது இல்லையா, அப்ப அந்த எம் தான் இறைவனை குறிக்கிறது. அப்ப இறைவன் இந்த இரண்டையும் கட்டுப்படுத்துவதால் அங்கு எம் என்று அழைக்கப்படுகிறார். இவ்வாறு உண்மையில் அறிபவன் தினந்தோறும் இறையுலகிற்கு செல்கிறான். அப்ப இந்த மந்திரத்துல இதை பற்றிய ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, அழிவற்றது என்றும் அழியக்கூடியது என்றும் உலகில் இரண்டு சக்திகள் இருக்கின்றன. தோன்றிய அனைத்தும் அழியக்கூடியவைகள், அழியக்கூடியவற்றின் உள்ளே அழியாமல் இருப்பவன் இறைவன். அப்போ இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அழியக்கூடிய உடலுக்குள்ளே அழியாமல் இருக்கின்ற இறைவன் தான் இங்கே ரெண்டையும் நம்ம பிரித்து காட்டுது. அப்போ இந்த இடத்துல அழியக்கூடியவற்றை கடந்தவர், அந்த அழிவதற்கும் மேலானவர் யாரோ அவர் தான் இறைவன். அப்போ இங்கே இறைவன் அப்படிங்கிற ஒரு அம்சத்துக்குள்ளே, இப்போ நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு அம்சத்துக்குள்ளே இப்போ நான் வரணும் அப்படின்னா, நான் அழியாதவனாக இருக்கணும், அப்போதான் நான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும். அப்போ இப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, அவர் அழியக்கூடிய உடலை அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியாதுங்கிற அறிவு நமக்கு ஃபஸ்ட்டு வரணும். இந்த அறிவு நிறைய பேருக்கு வர்றதே கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து வேற வேற சாஸ்திரங்களில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, டுவாலிட்டியில் இருக்கிறவன் இந்த வேதாந்த சாஸ்திரத்தையும் அத்வைதிகளையும் இலக்காரமாக பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, இவன் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறான், இவனே கடவுளாமா, இவனை பெரியவனா, இவன் இவனே கடவுள் ஆயிட்டானா அப்படின்லாம் கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ அகம் பிரம்மாஸ்மி இவனே கடவுள் அப்படின்னு இவன் சொல்கிறானே அப்படின்னு இவன் சொல்றதுக்கு காரணம் என்ன, இவனுக்கு புரியல, இவன் தான் உடம்பு மேலே அபிமானம் வச்சுட்டு இருக்கான்ல, இந்த உடம்ப உண்மைன்னு நினைக்கிறான், அவன் வணங்குற கற்சலையே உண்மைன்னு நினைக்கிறான், அதை அவன் கடவுள்னு நினைக்கிறான். அவனுக்கு உணர்வை பிடிக்க முடியாது, அவன் இறைவனை உணர்வா உயிரா பிடிக்க முடியாது. ஆனால் இங்கே உண்மையிலேயே அழியாதது தான் இறைவன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான்னா, அழியக்கூடிய இந்த உடம்பு நானாக இருக்க முடியாது, இங்கே இந்த உலகம் என்பது நானாக இருக்க முடியாது, ஏன்னா இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் ஆதாரமாக ஒரு சக்தி இருக்குது இல்லையா, அதுதான் உண்மையிலே இறைவனாக இருக்க முடியும், அது என்றும் அழியாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் இறைவன் தெரிஞ்சுக்கிட்டா அவன் தான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறான். அதை இவன் புரிஞ்சுக்கிட்டான்னா இவனுக்கு புரிஞ்சிடும், ஓ இவன் வந்து உண்மையிலேயே அழியக்கூடிய இந்த உடம்பை சொல்லலை, இந்த மனசை சொல்லலை, அந்த அழியாத இறைவனை தான் இறைவன் சொல்கிறான். அப்போ இவன் அவனை இழந்துட்டான். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும் போது அந்த உண்மையான ஞானி, அந்த உண்மையான பக்தன் எப்படி இருப்பான், தன்னை இழந்து விட்ட நிலையில் சொல்வான் அகம் பிரம்மாஸ்மின்ட்டு. அப்போ அங்கே அவன் இல்லை, அந்த உடம்புல அவன் இல்லை, அந்த மனசில் அவன் இல்லை, அவன் இறைவனோடு இரண்டரை கலந்து விட்டான். அப்போ தான் அகம் பிரம்மாஸ்மின்னு அவன் சொல்ல முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒருவனை பார்த்து இவன் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறானேன்னு கமெண்ட் அடிக்கிறதுனால இவனுக்கு தான் அகம் பிரம்மாஸ்மின்னால என்னன்னு புரியல. அவனுக்கு புரிஞ்சதுனால அவன் தன்னை அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டான், இவனுக்கு புரியாததுனால இவன் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லாமல் இருக்கிறான். காரணம் என்ன, இவனுக்கு இன்னும் அறிவு வளரலை, அதை புரிஞ்சுக்கிற அறிவு இவனுக்கு இன்னும் விரியலை. அப்போ அதை விரியறதுக்கு இவனும் அறிவு பரிமாணத்தில் பயணம் பண்ணணும், அறிவு பரிமாணம் இன்னும் பல பரிமாணங்களில் அவன் பயணம் பண்ணணும். அப்போ அவனுக்கு இன்னும் பல பிறவிகள் தேவைப்படலாம். அவங்க தான் இறைவனை தேடிக்கிட்டு வெளியே கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு ஒவ்வொரு விக்கிரகத்திலையும் வழிபாடு பண்ணிக்கிட்டு பல விதமான யோக மார்க்கங்களில் பயணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை இப்படி கழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இருமைகள் இருப்பாங்க, அவங்க இறைவனோட இரண்டரை கலக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயரிய உண்மை இந்த இடத்துல சொல்லப்படுது. அப்போ இங்கே என்ன இந்த இடத்துல சொல்ல வர்றாங்கன்னா, இந்த இருவரிலிருந்தும் வேறானவர் இறைவன், அவர் அழியக்கூடியவற்றை கடந்தவர், அழிவதற்கும் மேலானவர், எனவே உலகிலும் வேதங்களிலும் அவர் புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ இறைவனுக்கு வந்து இங்கே புருஷோத்தமன் என்று பெயர். அப்போ அழியக்கூடிய உடம்பு மனச்சேர்க்கை அழிவற்றதான இறைவன் ஆகிய இரண்டையும் இங்கே கட்டுப்படுத்துவர். அதாவது இங்கே நான் ஜீவன் அப்படின்னு சொல்லி உடம்புக்குள்ளே வந்து ஒரு தகர வித்யாவில் தகர ஆகாசமாக இறைவன் இந்த உடம்புக்குள்ளே இருந்து இந்த உடம்பையும் மனதையும் கட்டுப்படுத்துகிறாக இருக்கிறார். தூக்கத்தில் உடம்பிலிருந்து பிரிகின்ற இந்த மனமானது ஜீவாத்மாவில் ஒடுங்குகிறதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த தகர ஆகாசத்தில் போய் ஒடுங்குது. அப்போ அந்த தகர ஆகாசத்தில் ஒடுங்குகின்ற நிலையில் இந்த உண்மையை உணர்பவன் தினந்தோறும் இறையுலகத்திற்கு சென்று இறைவனுடன் ஒன்று கலப்பதை உணர்கிறான் என்று இந்த மூன்றாவது பகுதி இந்த இடத்துல நிறைவு பெறுகிறதுங்க. இந்த எட்டாவது அத்தியாயத்தினுடைய தகர வித்யாவினுடைய மூன்றாவது பகுதி இந்த இடத்துல நிறைவாகிறது. அப்போ நம்ம இங்கே என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், தினசரி நம்ம போய் தூக்கத்தில் ஒடுங்குறோம், அந்த தினசரி தூக்கத்தில் ஒடுங்குகின்ற அந்த இடம் வந்து தகர ஆகாசம் என்ற இறைவனுடைய இருப்பிடத்தில் போய் ஒடுங்குறோம், பிரம்மரந்திரத்தில் ஒடுங்குறோம். ஆனால் அங்கே நான் தான் ஒடுங்குறேன், அது இறைவனுடைய இருப்பிடம்னு தெரியாமல் ஒடுங்கிட்டு இருக்கிறோம். அப்படி தெரியாமல் ஒடுங்கிட்டு இருக்கிறவன் சாதாரண தூக்கம் தூங்குகின்ற அஜ்ஞானி, விழித்து கொள்ளாதவன். இப்போ இந்த மாதிரி பாடத்திட்டங்களை பயணம் பண்ணி அந்த இடத்துல போய் நான் ஒடுங்குறேன், அது இறைவனுடைய இருப்பிடம், அங்கே இறைவனும் நானும் வேறு வேறு இல்லை, நானும் அந்த இடத்துல இறைவனும் ஒன்றாகி ஒடுங்கிட்டோம். அப்போ அந்த இடத்துல நான் எப்படி இருக்கிறேன், நிர்விகல்ப நிலையில் இருக்கிறேன். இறைவனோட போய் அந்த தகர ஆகாசத்தில் போய் ஒடுங்கும் போது நான் நிர்விகல்ப நிலைக்கு போயிடுறேன். வெறும் நிர்விகல்ப நிலை மட்டுமல்ல, நிர்குணஸ்வரூபமான இறைவனாக மாறிடுறேன். நிர்குணஸ்வரூபம்னா என்ன, எந்த குணங்களும் மற்ற நிலையில் நான் இறைவனோட போய் இறைவனாகவே ஆகிவிடுகின்றேன். அங்கே நான் அப்படி ஒடுங்கிட்டேன் அப்படிங்கிறத ஒருத்தர் விழிப்பு நிலையிலேயே புரிஞ்சுக்கிட்டான்னா, இந்த விழித்து கொண்ட இந்த விவகாரங்கள்லேயே இந்த மாதிரி ஞானத்தை அடைஞ்சிட்டான்னா, அவன் தான் தூங்காமல் தூங்குறான். அவன் உண்மையிலே தூங்குறது கிடையாது, ஆனால் அவன் தூங்கிட்டு இருக்கிறான். எப்படி, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால, இந்த விஷயத்துல ஞானி ஆயிட்டதுனால, அந்த அகம் பிரம்மாஸ்மின் இறை நிலையை உணர்ந்து விட்டதுனால அவன் தூங்காமல் தூங்குகின்றான். அப்ப அவனுக்கு மரணம் இல்லை, ஏன்னா அவன் வருவதும் இல்லை போவதும் இல்லை, அவன் இந்த உடல்ல மட்டும் இல்லை, உணர்வாய் உயிராய் எங்கும் பரவி இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான். அப்படி இருப்பவன் தான் இறைவன். அப்ப அதை வந்து இங்க சாஸ்திரம் இப்படி புரிய வைக்குது. ஆக நீங்க வந்து இப்ப அஜ்ஞானிகளா சாதாரண மனிதர்களா இருந்தா நம்ம தினசரி போய் தூங்கிட்டு வரலாம், ஞானி ஆயிட்டீங்கன்னா நீங்க தூங்குறது இல்லை, தூங்காமல் தூங்குகின்ற நிலையில எப்பொழுதுமே விழிப்பு நிலையில இறைவன் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த இடத்துக்கு போவீங்க. அங்க போயிட்ட உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்ப நான் போய் தூங்கும்போது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியுங்களா, அந்த இடத்துல நிர்விகல்ப நிலைக்கு போயிட்ட போது ஒன்றும் தெரியாது. ஆனா நீங்க நிர்விகல்ப நிலையிலிருந்து திருப்பி இங்க விழிச்சுக்கிட்டு வரீங்கல்ல, அப்போ நீங்க சவிகல்ப நிலைக்கு வந்துடுறீங்க, அதுக்கு பேர் என்ன, சர்க்குண பிரம்மம். அப்ப சர்க்குண பிரம்மமா நீங்க வெளிப்படும் போது இந்த உலகம் விரிஞ்சிடும், அப்போ இந்த படைப்பெல்லாம் என்னுடையதுன்னு தெரியும், அப்போ இங்கே எல்லாம் நானேன்னு புரியும். அப்போ எனக்கு இங்கே நான் விருப்பப்பட்டால் சர்க்குண பிரம்மமாக வருவேன், நான் விருப்பப்படலைன்னா நிர்குண பிரம்மமாவே இருப்பேன். அப்ப நிர்குணமா நான் இருக்கிற சர்க்குணமா மாறக்கூடாதா? மாறக்கூடாதுன்னு என்னை யார் தடுக்க முடியும்? என்னை தடுப்பதற்கு இன்னொருத்த யார் இருக்கிறா? நானே எல்லாமா இருக்கிறேன். அப்ப இறைவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்ப இறைவன் விரும்பினால் வெளிப்படுவான், விரும்பலைன்னா தன்னுள்ள எல்லாத்தையும் ஒடுக்கிக்குவான். அப்ப இங்க படைப்பதும் அனுபவிப்பதும் தன்னுள் ஒடுக்குவதும் அவன் நீதிக்குள்ள, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நிகழ்ந்து கொண்டிருக்குங்கிறத இங்க நீங்க நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளும் இறைவன் ஆகிடுறோம். புரியலன்னா நாம சராசரி மனிதர்களா அஜ்ஞானிகளா இருப்போம், இறைவன் தனியா இருப்பான். இறைவன் எங்கேயோ இருப்பான், நானும் எங்கேயோ இருக்கிறேன்ட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பிறவிகள் தேவைப்படும், வேற ஒன்றும் ஆகாது. அப்போ இந்த பாடம் வந்து இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதனுடைய அடுத்த பகுதி அந்த இறையுலகின் மகிமையும் அதற்கான வழியும்ங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கில் பேச போது, அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.
ஐயா ஒரே ஒரு சந்தேகங்க ஐயா.
சொல்லுங்கம்மா.
ஆமாம் ஐயா, நீங்கள் வந்து இதய வெளி வந்து நம்ம தொலைப்பகுதியில் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனால் ரமணப்பா புக்கில் அவருடைய உபன்யாசத்தை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து வலது பக்கம் ஒரு இதயம் இருக்கிறது, நம்மளே அறியாம நம்ம கையை வச்சு நான் நான் அந்த இடத்துல சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துலதான் நான்கிற அகங்காரம் இருக்கு அந்த அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஐயா. இதை பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும்.
நல்ல அருமையான கேள்விதாம்மா. இப்ப ரமண மகரிஷி அந்த இடத்துல சொல்றது வந்து உணர்ச்சி இதயம், அதாவது நான் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப நான் ஒருத்தர் சொல்றேன்னாலே அங்க வந்து மைண்ட் வந்துடுதலம்மா. இப்ப வந்து இறைவன் வந்து தன்னை நான்னு சொல்றதுக்கு அங்க இருமைகள் கிடையாது. பட் இங்க நெஞ்சு பகுதியில நான் அப்படின்னு ரமண மகரிஷி அந்த இடத்த அடையாளம் காட்டுறாரு அப்படின்னா, அது பௌதிக உணர்வுல நான் அந்த சிவசக்தி ஸ்வரூபமா இருக்கிறேங்கிறதுல, அதாவது இந்த உலகமும் நானும் பிரிக்க முடியாத அந்த சர்க்குண பிரம்மமாக இருக்கிறேங்கிற நிலையில அந்த இடத்துல அவர் சொல்றாரு. அதை அவர் சொல்றது சரியா தான் சொல்றாரு, அதை பிடிச்சி எடுத்து எழுதுறாங்க பாருங்க. அவங்க வந்து அந்த ஞானம் இல்லாம எடுத்து மகான்களுடைய உபதேசங்களை விளக்க உரை கொடுக்கும்போது தவறா எடுத்து எழுதிடுறாங்க. ஆனா ரமண மகரிஷி உண்மையான நானுங்கும் போது அங்க இறைவன் மட்டும் இருக்கிறான்ங்கிற நிலையில அவர் பௌதிக இதயத்தை சொல்லல. அந்த இடத்துல அவர் சொன்னது வந்து உணர்ச்சி இதயத்தை சொல்றாரு. பௌதிக இதயத்து பக்கத்துல நீங்க இருந்தீங்கன்னா, அதாவது அநாகதம் அப்படிங்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க உலகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அந்த வெட்ட வெளி தன்மைக்குள்ள அந்த தகர ஆகாசத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க உடல் மனம் கடந்த நிலையில இருக்கிறீங்க. அங்க இன்னொருத்த இல்லவே இல்லை, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. அப்ப அங்க நான் சொல்றதுக்கு அங்க ஒருத்த இல்லவே இல்லை, அது இறைவன். ஏன்னா இறைவன் தன்னை நான் சொல்ல மாட்டான், சொன்னா அது இறைவனாக இருக்க முடியாது இல்ல, அது மனசு தான் சொல்லும். அப்படி புரிஞ்சுக்குங்கம்மா.
சரிங்க ஐயா. அவர் இன்னொரு இதயம் சொல்றது அப்ப நம்ம உச்சியில இருக்கிற வெளியே தான் அவர் சொல்லியிருக்கிறார்.
இன்னொரு இதயம் சொல்றது உச்சியில் இருக்கிற இதயம், அதுதான் உண்மையான இதயம். அதான் அதைதான் ஹிருதயம் என்று வேதாந்த சாஸ்திரம் பேசுது, இந்த உபநிஷதங்கள் பேசுது. ஆனா இப்ப இந்த இதயம் என்று எடுத்து சொல்லும் போது, இந்த யோகா ஆசிரியர்கள் வந்து அறகுறையா படிச்சுட்டு இந்த யோகா மாஸ்டர்ஸ் பண்ற வேலை இதெல்லாம், இவங்களுக்கு வந்து யோகா மாஸ்டர்கள்லாம் வந்து ஒரு பிசிக்கல் தான் தெரியுமே தவிர மென்டல் அப்டேஷன் நடந்திருக்காது. பிசிக்கல் அப்டேஷன் நடந்திருக்கும், யோகா பண்ணி பண்ணி உடம்ப ஃபிட் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஜைஜென்டிக்காக இருப்பாங்க, ஆனால் அறிவு வளர்ந்துருக்காது. அறிவு தான் இங்கே வளரணும், ஏன்னா இறைவன் அறிவால் இருக்கிறான். உடம்பு வளர்ந்து என்ன பண்ணுறது, யோகா பண்ணி தலைகளாக நிற்பேன் அப்படியே நான் ஒத்த காலில் நிற்பேன், ஊசி முனையில் நிற்பேன்லாம் சொல்கிற யோகா ஆசிரியர்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் அது உடம்பை தான் காப்பாற்றும். அப்போ உடம்புக்குள்ளே இருக்கிற நானுங்கிற இதயத்தை பிடிச்சி என்ன பண்ணுறான், உலகத்தோடு வேணால் உறவாடலாம், இறைவனோட உறவாட முடியாதுல்ல. ஏன்னா இறைவனோட உறவாடுவதற்கு இன்னொருத்த இல்லை, இறைவன் மட்டும்தான் அங்கே இருக்கிறான். அது நம்ம இன்னைக்கு நாத யோகம் வகுப்புல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனே, பரா பராபரா பரம் அப்படின்ட்டு பரம் நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே ரெண்டாவதாக ஒன்று கிடையாது, அங்கே வெறும் ஓம் தான். ஆனால் அந்த ஓம் வந்து கீழே இறங்கும் போது ஹ்ரீமுன் மாறும், ஸ்ரீமுன் மாறும். அப்போ இப்படி மாறும்போது இங்கே சக்தியாக மாறுது, அந்த சக்தி தான் திருப்பி சிவனை அடைய விரும்புகிறா. அப்போ சிவசக்தி ஸ்வரூபமாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது அப்படின்னு நாத யோகத்தில் உங்களுக்கு அது ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை விசாரித்து பார்க்கணும், நீங்க விசாரணை பண்ண பண்ணதான் நீங்க இதுல அப்டேட் ஆக முடியும்.
சரிங்க ஐயா, மிக்க நன்றிகள் ஐயா.
நன்றிகள் அம்மா, நன்றிகள். ஓம் தத் சத்.